الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சல்மார்க்க போதர் ஹலத் நாயும் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபியாவுங்கள் சபா சாபியங்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மோமியங்கள் அனைவருமே நம் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் முறைக்காக உண்டாகட்டுமாக. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹுவினுடைய இடத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தப்புவாவை உங்களுக்கு எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை உங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு முடிந்தவாறு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவாவை போட்டு வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே வாழ அனுப்பியிருக்கிறான். ஆனால் நாங்கள் வாழ்வதை விடவும் பிறரை வாழ வைப்பதை இஸ்லாம் விரும்புகின்றது. நாங்கள் வாழ வேண்டும் ஒன்றோ இன்னொன்று பிறரை நாங்கள் வாழ வைக்க வேண்டும். நாங்கள் மரணித்து கபரிலே இருந்தாலும் இந்த உலகத்திலே நாங்கள் செய்த சேவைகள் இந்த உலகத்திலே மலர வேண்டும். எங்களுடைய மௌத்து எங்களுக்கு ஒரு நாள் முடிவு கிடைத்து விட்டால், எங்களுக்கு ஒரு நாள் மரணம் வந்து விட்டால், மரணத்தோடு எங்களுடைய முடிவு எங்களுடைய வாழ்வு முடிந்துவிடும். ஆனால் எங்களுடைய நல்லமல்கள் முடிந்துவிடக் கூடாது. எங்களுடைய கபருக்கு ஒவ்வொரு நாளும் நல்லமல்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை எனக்கும் உங்களுக்கும் புத்திமதியாக சொல்லித் தருகிறது. நாம் எல்லோரும் விரைந்து விரைந்து ஒவ்வொரு ஊர்களிலும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. அடியார்களால் கைவிடப்பட்ட நோய்களுக்கு கூட நிவாரணத்தை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. காலத்திலே என்னுடைய உயிரை இழங்குவார் புரிவதற்குரிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. இந்த உலகத்திலே நானும் நீங்களும் கை சேதப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக நாளை மறுமையிலே எங்களுடைய பொருட்கள் எங்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக ஆகுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. அதுதான் சதகாவுடைய அமல், அதுதான் பைத்துல் மால் போது நிதியத்துடைய அமலாக இருக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம் சமுதாயத்தின் நலவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிதி அமைப்பு தான் பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய நிதி அமைப்பு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருளாதார ரீதியாக மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற போது வசதி இல்லாத இருக்கின்ற போது அவர்கள் வட்டி கடைகளை நாடாது அந்த பெருங்காலத்திலே வீழ்ந்து விடாது அவர்களை தூக்கிவிடக்கூடிய அவர்களை எங்களை போன்று தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு அமல் தான் பைத்துல் மாலுடைய அமலாக இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே இது இரண்டாம் முதலாம் கலீபாவுடைய காலத்திலே இது உருவாக்கப்பட்டாலும் அலைவர்களுடைய காலத்திலே இது பைத்துல் மால் என்ற பெயர் இல்லாத வழியிலும் அது அமலாக இருந்து வந்தது. அதற்கு சுத்தீக்கரவையெல்லாம் உண்டால அன்னுடைய காலத்திலே இது பைத்துல் மால் என்ற பெயரால் இது ஆரம்பிக்கப்பட்டு விஸ்தரிக்கப்பட்டது. அதற்கு சுத்தீக்கரவையெல்லாம் உண்டால அன்னுடைய காலத்திலே சொல்லக்கூடிய இடத்திலே பைத்துல் மால் என்ற ஒரு பொது நிதியத்தை உருவாக்குகின்றார்கள். அங்கு உருவாக்கி அதை மதீனாவுக்கு கொண்டு வருகின்றார்கள். அதன் தலைவராக அதன் பொறுப்பாளராக அவருடைய கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர்களாக அதனுடைய பொருட்களை எல்லாம் சேர்க்கக்கூடியவர்களாக விநியோகிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளராக அபு உபைதா இப்னு ஜர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமிக்கின்றார்கள். வாழ்விலே இருந்து கற்றுக் கொண்டார்கள். வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம் என்றால் உதாரணமாக ஜகாத்தை வசூலித்து விநியோகம் செய்யவும் இஸ்லாமிய அரசுக்கு கீழ் கட்டுப்பட்டு வாழும் முஸ்லிம் அல்லாத மக்களும் பெறக்கூடிய ஜிசியா என்ற அந்த வரியையும் அவர் வசூலித்து பொது நலவுக்காக பயன்படுத்தி வந்ததை நாம் வரலாறுகளிலே காண முடிகின்றது. வீட்டு அறையிலே அது பாதுகாக்கப்பட்டு பின்னர் வீட்டோடு ஒட்டி ஒரு அறை அமைக்கப்பட்டு அதிலே அந்த பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வந்த செய்தியை வரலாறுகளை காண முடிகிறது. மதீனாவில் மட்டுமல்ல மதீனாவுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் இதனுடைய கிளைகள் இருந்து வந்தன. அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலம் மூன்றாம் கலீபா அந்த கலீபாக்களுடைய காலத்திலும் இது விசாலமாக்கப்பட்டது. எந்த அளவு என்றால் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்திலே பைத்துல் மாலுக்கு பொறுப்பாளராக அப்துல்லாஹி இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் சில காலம் செய்ததற்கு பின்னால் ஓய்வு பெறுகின்றார்கள். அவருடைய ஓய்வுக்கு பின்னதாக அதுக்கு நியமிக்கப்படுகின்றார்கள். மேலும் இவருடைய காலத்திலே கூபாவில் ஒரு பைத்துல் மால் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமிய மக்களுக்கு புகழ் கொடுக்கக்கூடிய மற்றவருடைய துயரங்களிலே பங்கெடுக்கக்கூடிய மற்றவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நல்லமல் கூப்பாவிலும் உருவாக்கப்பட்டது. அதற்கு பொறுப்பாக இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே போன்று இறுதி ஹலீஃபா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்திலும் இந்த பைத்துல் மாலுடைய அமல் இருந்து வந்தது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நான்கு கலீபாக்களுடைய அந்த வரலாறுக்கு பின்னால் அவருடைய ஆட்சி காலங்களுக்கு பின்னால் உமையாக்களுடைய காலத்திலும் இது விசாரமாக்கப்பட்டது. எந்த அளவென்றால் இப்னு சாத் என்ற இமாம் இப்னு சாத் என்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர் சொல்கின்றார், உமையா கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே இந்த பைத்துல் மாலுடைய அமல், பைத்துல் மாலுடைய சேவை, இஸ்லாமிய பொது நிதியத்தினுடைய வேலை அதிகமாக இருந்ததாக, செயற்பாடுகள் விஸ்தரிக்கப்பட்டதாக இப்னு, அதாவது தபகாத் என்ற நூலிலே இப்னு சாத் என்று சொல்லக்கூடிய அறிஞர் எழுதி வைத்திருக்கிறார். அன்றான அல்லாஹ்வின் முன்னாடியார்களே, எந்த அளவு அவருடைய பைத்துல் மாலுடைய ஆட்சி இருந்ததென்றால், எந்த அளவு அந்த காலத்தில் அவருடைய பைத்துல் மால் இருந்ததென்றால், ஹலரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறுமனே 30 மாதங்கள் ஆட்சி செய்தார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள். அந்த 2.5 வருட ஆட்சி காலத்திலே அவருடைய அந்த பகுதி ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலே எந்த ஏழையும் காணொலிக்கு இல்லாத அளவு, எந்த கடனாளிகளும் இல்லாத அளவு உருவாக்கினார். இப்படி பெரிய ஒரு மஜ்மாவில் மக்களை எல்லாரும் கூப்பிட்டு கேட்பார்கள், ஐநல் யசாமா எங்கே, ஐநல் வாரிமூன் கடனாளிகள் எங்கே என்று கேட்பார்கள். கடனை கொடுத்து கொள்ள வழி இல்லாதவர்கள் எங்கே, எத்தீம்கள் எங்கே, திருமணம் முடிக்க வயது வந்து திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மகர் தொகையை பொறுத்துக்கில்லாத வாலிபர்கள் எங்கே என்று அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய ஒரு மஜ்மாவில் கேட்கின்ற போது யாருமே கை உயர்த்தாத அளவுக்கு மக்களை செல்வந்தர்களாக விட்டுவிட்டார். அந்த அளவு பைத்துல் மால் அவருடைய காலத்திலே இயங்கி வந்தது, செயற்பாடு ரீதியாக அமல் ரீதியாக வந்தது. அன்பான அல்லாஹ் நபியார்களே, ஜகாத்துடைய பொருளை கூட எடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த உமையா கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத் ஆகின்ற போது அவருக்கென்று நிறைய சொத்துக்களை விட்டு செல்லவில்லை. அவர்களுக்கு சில குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரே ஒரு வார்த்தையை மீட்டி மீட்டி சொல்வார்கள், அல்லாஹ் பொறுப்படுப்பான், நல்லடியார்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், எனவே எனக்கு பொறுப்பு தந்த மக்களுடைய பொறுப்புகளை நான் கண்காணிக்க வேண்டும் என்று அந்த அளவு அதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அதே போல இரண்டாம் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே சில நேரங்களிலே அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அவருடைய சகாக்கள் எல்லாம் இருந்து உண்ணுவார்கள், இவர்கள் உண்ண மாட்டார்கள், தண்ணீர் வடிப்பார்கள். அவருடைய நண்பர்கள் கேட்பார்கள், ஏன் கலீஃபா, ஏன் அரசர் அவர்களை நீங்கள் சாப்பிடாமல் கண்ணீர் வடிக்கிறீர்கள். அவர் சொல்வார், இந்த உமருடைய ஆட்சியிலே இந்த நேரத்திலே எத்தனையோ ஏழைகள் தன்னுடைய வயிற்று பட்டியை தீர்த்துக் கொள்ள முடியாமல் எத்தனையோ ஏழைகள் பட்டினியோடு இருப்பார்களே, இந்த பட்டினி தனத்தை நினைக்கின்ற போது இந்த உமருடைய வயிற்றுக்குள்ளே உணவு போவதை நான் விரும்பவில்லை என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்பு அவர்கள் மக்களுடைய சேவையை கவனத்திலே கொண்டு கவலை செலுத்தி கவனம் செலுத்தினார்கள், கவலையோடு இருந்தார். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியான மிக முக்கியமான ஒரு அமல் தான் பைத்துல் மாலுடைய அமலாக இருக்கிறது. இந்த உலகத்துல நாங்கள் சில காலங்கள் வாழுவோம், ஆனால் அதற்கு பின்னால் நாங்கள் மௌத்தாகிடுவோம். நாங்கள் மௌத்தானாலும் எங்களுடைய சேவை இங்கு இருக்க வேண்டும். அன்றைய காலத்திலே பைத்துல் மாலுக்கு வருமானமாக சில வருமானங்கள் இருந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஜகாத்துடைய பொருட்களை எடுத்து பைத்துல் ஜகாத் என்று சொல்லி நிர்வகிப்பார்கள். இன்னும் கனீமத் பொருட்களில் 1/5 ஒரு பங்கை பைத்துல் மாலுக்காக வேண்டி அன்றைய இஸ்லாமிய அரசில் எடுத்தார்கள். நிலத்தில் எடுக்கப்படுகின்ற தங்கம் வெள்ளி இரும்பு அதிலே 1/5 பகுதி எடுத்தார்கள். அதே போன்று புதைய பொருட்களில் 1/5 பகுதி எடுத்தார்கள். அன்பளிப்பு நன்கொடைகள், அதே போன்று பைத்துல் மாலுக்காக வசிய செய்யப்பட்ட சொத்துக்கள், நீதிபதிக்கு கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்புகள், நாட்டு மக்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரிகள், யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசு இல்லாத போது அந்த பைத்துல் மாலுக்கு அந்த சொத்து அப்படியே சேர்க்கப்பட்டது. இப்படி அன்றைய இஸ்லாமிய காலத்திலே அது இருந்து வந்தது. ஆனால் இஸ்லாமிய அரசுக்கு கீழே இருக்கின்ற போது அப்படியான விடயங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் ஒரு இன்னும் ஒரு அரசுக்கு கீழே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற போது நாங்கள் இதை எங்களுடைய பண ரீதியாக, எங்களுடைய கருத்து ரீதியாக, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வ ரீதியாக இதை நாங்கள் வளப்படுத்த வேண்டும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலத்திலே நிறைய தேவைகள் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லோரும் நினைக்கின்றோம் கொழும்பு ஒரு மிகவும் வசதியான பகுதி என்று. ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். ஏரிய பகுதியில் இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள், பள்ளிகளுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் கொழும்பிலே உள்ள தனவந்தர்கள். அவர் கொழும்பிலே முழுக்க முழுக்க சம்பாதித்து விட்டு அவருடைய ஜகாத்துடைய பணத்தை வெளியிலே கொண்டு கொடுக்கின்றார்கள். எந்த அளவு கொழும்பிலே சில பகுதிகளில் வறுமை என்றால், காலை கூட்டத்திலே பிள்ளைகள் நிற்பார்கள், காலையில 20 ரூபாய் 30 ரூபாய் அந்த பணத்தை கொடுத்து ஒரு வெடியாப்ப பார்த்தல், ஒரு கடையாப்ப பார்த்தலை வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளே இல்லாத நிலைமையிலே பிள்ளைகள் மயங்கி விழுகின்ற நிலைமை கொழும்பிலே சில பகுதிகளிலே இருக்கின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த பகுதியிலே முழுக்க முழுக்க தேடிவிட்டு முழுக்க முழுக்க ஆதாயத்தை எடுத்துவிட்டு அந்த அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய சதக்காக்களும் எங்களுடைய ஜகாத்தையும் போய் சேராமல் ஏனைய பகுதிகளுக்கு கொடுப்போம் என்றால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும். எனவே புயல் எங்களுக்கு தந்து எங்களை வாழ வைக்க வேண்டும் அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு செல்வங்களை தந்திருக்கிறான், அந்த செல்வங்களை கொண்டு எங்களுடைய பகுதிகளை அதை நாங்கள் விசாரப்படுத்த வேண்டும், அதை விரைவுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு கணவனருக்கும் ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கின்றான். கியாமத்து நாளை பொய்ப்பிக்கவருடைய மிக முக்கியமான இரண்டு தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான். நபியே நாயகமே, வறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன்தான் அநாதைகளை விரட்டுவன், யத்தீம்களை விரட்டுவன், யத்தீம்களுக்கும் ஒன்றும் கொடுக்காதவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, யத்தீம்களுக்கு உணவு கொடுக்க தூண்டவும் இல்லை. உணவு கொடுப்பது ஒன்று இருக்கிறது, தூண்டுதல் ஒன்று இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே வசதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும், வசதி இல்லாதவர்கள், உரை சார்ந்தவர்கள், நிர்வகிப்பவர்கள், பொறுப்புதாரிகள், அனுபவசாரிகள், வளமாக்கள், ஆசிரியர்கள் இதனை தூண்ட வேண்டும், சமூகத்துக்கு மத்தியிலே உருவாக்க வேண்டும். எனவே இஸ்லாம் சொல்வது ஒன்று நாங்கள் செய்கின்ற அமல், இன்னொன்று நல்லமல் செய்வதை தூண்டுவதே. தூண்டால் இருக்கின்றவர்களும் கொடுக்காதிருப்பவர்களும் தான் மறுமையை பொய்ப்பிக்க கூடியவர்கள். எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வம் எங்களிடத்தில் எப்போதும் நிரந்தரமாக இருக்காதே. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் சுனாமி ஒன்று வந்தது, என்ன நடந்தது? இருந்த செல்வமே முகவரி இல்லாமல் போன செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு பணம் எங்கள்கிட்ட இருக்குது, நாளைக்கு இன்னையாவிட்ட இருக்கும். பணம் ஒரு மனிதனை பல கோலத்தில் மாற்றும். பணம் எங்கள்கிட்ட இருந்தா நாம் பணக்காரன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க ஏழை. பணத்தை நாங்க இருக்குது இன்னொருத்தர் கொடுக்கிறோமா, நாங்க கொடையாளி. பணம் இருக்குது நாங்க இன்னொருத்தர் கொடுக்க இல்லையா, நாங்க யாரு? நாங்க கஞ்சன். பணம் இல்லை யார்த்தையாவது கடன் வாங்குறோமா, நாங்க கடனாளி. கனிமணவர்களே, பணத்து மீது அதிகமாக ஆசை வைக்கிறோமா, நாங்க பேராசை பிடித்தவர்கள். எனவே பணம் இருக்குது ஒரு மனிதனை பல கோணத்தில் மாற்றும், ஆனால் பணத்தை கண்டு நாம் மயங்கிவிடக் கூடாது. இந்த உலகத்தில் உள்ள சொத்து செல்வங்களை கண்டு நாங்கள் மயங்கிவிடக் கூடாது. எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது, எங்களுடைய பெயர் எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது, எங்களுடைய கல்வி எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது, நாங்கள் கட்டிருக்கின்ற அறிவு, மரியாதை, கண்ணியம், அந்தஸ்து, பட்டம், பதவி இன்னொரு சமுதாயத்தால் எங்களுக்கு தரப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் மௌத்தானால் நாங்கள் கடமைகளை செய்வார்கள், அதை நாங்கள் செய்ய மாட்டோம், யாரோ ஒரு சமுதாயம் தான் செய்து விடுவார்கள். குளிப்பாட்டுவார்கள், கப்பன் செய்வார்கள், தொழில்ப்பார்கள், நல்லடக்கம் செய்வார்கள், இதையும் பிறந்தான் செய்து விடுவார்கள். எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை நாங்கள் பாதிப்பதை விடவும் அதிகமாக இன்னொரு சமுதாயம் தான் பாதித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே எங்களுக்கு ஒன்றுமே நிரந்தரமானதல்ல, எல்லாம் தற்காலிகமானது. நிரந்தரமானது ஒன்றே அல்லாஹ் சொல்கிறான், மறுமைதான் உங்களுக்கு எல்லாம் நிரந்தரமானது. அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ரசூலையும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தையும் நம்பியிருக்கின்ற எல்லோருக்கும் நிரந்தரமான ஒரு இடம் இருக்கிறது, அல்லாஹ் ஆகிறா. இந்த உலகம் நிரந்தர உலகம் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயார் பண்ண வந்த உலகம். என்னை கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, ஒரு வாழ்க்கையை தயார் பண்ணுவதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தை தந்திருக்கிறான். இதிலே நாங்கள் மௌத்தானாலும் எங்களுடைய அமல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். இமாம் அஷ்ராஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், கத் மாத கௌமுன் வமா மாத ஃலாஹிலுஹும், ஒரு சமுதாய மௌத்து, ஆனால் அவர்களுடைய நல்லமல்கள் மௌத்தாக இல்லை. எங்களை வீட்டு நிறைய பேர் மௌத்தாய கபூர்ல வாழ்றாங்க, அதற்கு நாயன் சொல்லலாம் அலைவர்னா கபூர்ல வாழ்றாங்க, குலப்பாக்கள் கபூர்ல வாழ்றாங்க, உமையாக்கள் கபூர்ல வாழ்றாங்க, அவருடைய பேரு, அவருடைய வரலாறுகளை, அவர்கள் செய்த நல்ல செயல்களை ஏன் நாங்க பேசுறோம்டா? சமூகத்துக்கு நிறைய பேர் சேவை செஞ்சிருக்கிறாங்க. இமாம்களை பார்க்கிறோம், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், நிறைய இமாம்களுடைய வரலாறுல பேசுகிறோம், சொல்லல்லாஹு அலைஹி மனைமாவுடைய வரலாறை பேசுகிறோம். ஏன் காரணம், அவர்கள் மௌத்து, ஆனால் அவர்களுடைய அவர்கள் செய்த நல்லவர்கள் மௌத்தாக இல்லை. அவர்களுடைய நன்மைக்குரிய வழிகளை இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் செய்து விட்டு போனார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான். இதை கொண்டு ஒவ்வொரு ஊரிலும் இது உருவாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த வயிற்றில் நாள் உருவாக்கப்பட வேண்டும். அன்பான் அல்லாஹ் நாடியார்களே, இதை உருவாக்குகின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு என்ன நன்மைகளை தருவார் தெரியுமா? ஒன்று, நாளைய மறுமையிலே அல்லாஹ் சதக்கா இந்த ஒரு வாயில வச்சிருக்கிறார், சுரங்கத்துக்கு சுரக்கத்துக்கு போகலாம். அந்த சதக்கா இந்த வாயில அல்லாஹ் கொடுத்திருப்பது விசேடமாக தனவந்தர்களுக்கு. ஆனா ஏழைகளுக்கு கொடுத்த செல்வங்கள்ல ஏழைகளும் சதக்கா கொடுத்தா அவங்களும் அதனால போவாங்க. கண்ணியமான அல்லாஹ் நினைவார்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்த செல்வத்தை கொண்டு மற்றவர்களை மகிழ வைத்தால், ஏழை குமரிகளை வாழ வைத்தால், ஒரு ஊரை வாழ வைத்தால், வறியமானவர்களை வாழ வைத்தால், இஸ்லாமிய செல்வத்தை கல்வியை கொடுத்தால், ஒழுங்கத்தை கொடுத்தால், நிச்சயமாக அல்லாஹ் நாளை வறுமையிலே சதக்கா என்ற வாயிலூடாக அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்தில் கலப்புவான். அது மாத்திரமல்ல, நாளைய மறுமையில எல்லாருக்கும் ஒரு வகையான ஒரு இருட்டு இருக்கும். இன்றைக்கு நாங்க இருட்டுல ஒரு இருள்ல ஒரு டோச்சி எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போறோம் தானே, வாகனத்துல லைட்ட போட்டுக்கொண்டு பயணம் செய்யறோம் தானே, அதே போல நாளை மறுமை இருட்டா இருக்கும், இருளா இருக்கும். ஆனா சொல்லலாக அழகி வந்து நம்ம சொன்னாங்க, நாளைய மறுமையில யாருக்கெல்லாம் வெளிச்ச விழுந்து ஆசைப்படுறாங்களோ அந்த இருட்டிலே இருக்க கூடாது என்று யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க அதிகமா சொந்தத்தா கொடுக்கட்டும். அவ்வாறு சொந்தத்தாவி மூலமாக நாளைய மறுமையில் இருக்கக்கூடிய இருட்டை, இருளை நீக்கி அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பான் என்று அவருக்கு நாயம் சொல்லலாக அழகி வசல சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல எங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட மரணத்தை விட்டு மல்லா நாங்க கொடுக்கக்கூடிய தர்மத்தால், நாங்கள் வாழ வைக்கக்கூடிய பைத்துல் மாலால் அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மௌத்து மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுல எங்களோட மௌத்து எல்லாருக்கும் பிரகாசமான மௌத்தாக அல்லாஹ் எங்களுக்கு மௌத்த தருவான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நாளைய மறுமையில அல்லாஹ் நரக நெருப்புக்கு எங்களை ஆளாக்க மாட்டார். யாரெல்லாம் கொடுத்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த இல்லையோ, அல்லாஹ்வை மகிழ வைக்கலையோ, அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் கோபத்தோடு அவர்களை பார்ப்பான். பார்த்து அவருடைய சொத்து செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாற்றுவான். அந்த பாம்பு அவர்களோடு பேசும், நான் தான் செல்வம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம். என்ன செய்யும் அந்த பாம்பு? அவரை அப்படியே முழுமையாக மூடிக்கொள்ளும். மனிதனா பாம்பா என்று தேடிக்கொள்ளேற அளவுக்கு அவனை அது மூடிக்கொள்ளும். மூடிக்கொண்டு செல்வம், நான் தான் உடைய செல்வம், ஏழை எளிய மக்களை வாழ வைக்காத செல்வம், குரரை கொடுத்து மகிழ வைக்காத, ஜக்காத்து கொடுக்காத செல்வம், இந்த உலகத்திலே மூழ்கி வறுமையை மறந்து போன செல்வம். கண்ணியமானவர்களே, அப்படி அந்த பாம்பு அவருக்கு வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலே சொத்து செல்வத்தை அல்லாஹுக்கு விருப்பமான வரியிலே யாரெல்லாம் செலவழிக்கவில்லையோ, அல்லாஹுடைய திருப்தி யாரெல்லாம் அதை கொண்டு பெற்றுக் கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு நாளைய வறுமையிலே அது அதாபாக ஆக்கப்படும், தண்டனைக்குரிய பொருட்களாக ஆக்கப்படும். எனவே அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வத்தை கொண்டு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நாளைய மறுமை நாளிலே அல்லாஹ் இந்த உலகத்திலே நாங்கள் செய்த எல்லா அமல்களை நாளை மறுமை நாள் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமாக இருந்தால், பல அமல்களுக்கு அப்பால் ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் கபூல் செய்கிறான்.
நாம் ஒரு அமலை செய்யறோம், அதுக்கு முன்னால சதக்கா கொடுக்கிறோம். ஒரு அமலை செய்யறோம், அதுக்கு பின்னால சதக்கா கொடுக்கிறோம். ஏன்? காரணம், அந்த அமலுடைய முழுமையான கூலி கிடைக்க வேண்டும், அந்த அமல் சரியாக நிறைவேற வேண்டும். ஒரு பயணம் போறோம், வெளிநாட்டுக்கு ஒரு பயணம் போறோம், ஒரு நாட்டுல ஒரு தொழில் கிடைக்குது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது, சதக்காவது கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏன் அந்த தொழில் நல்ல முறையில அமைய வேண்டும் இருக்காக? எனவே அழிந்து போற உலகத்துக்காக வேண்டி இப்படி நாங்கள் சதக்கா கொடுத்து கண்கூடா பிரயோஜனத்தை பார்க்கின்றோம். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத நாளை மறுமையிலே உண்மையாகவே அல்லாஹ்வுடைய சந்தோஷங்கள் எங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற அப்படி நம்பகமான, நூத்துக்கு நூறு நம்பகமான அந்த நாளையே நாங்கள் பயப்படக்கூடாது. அதனால் தான் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், கியாமத்து நாளை யாரெல்லாம் பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் தான் கொடுக்கவும் மாட்டார்கள், கொடுக்கக்கூடியவர்களை தூண்டவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான். எனவே கியாமத்து நாளில் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த அமலை ஒவ்வொரு கிராமம் சிரமமாக ஒவ்வொரு ஊர் ஊராக இதை நாங்கள் கையாட்டாக்குவோம். கண்ணியமான அல்லாஹு நாடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த அமலினூடாக அடியார்களால் கைவிடப்பட்ட மிகப்பெரிய ஒரு டாக்டரால் கைவிடப்பட்ட மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலையால் கூட அந்த நோய்க்கு நிவாரணம் இல்லை கைவிடப்பட்ட அந்த நோய்களுக்கு நிவாரணத்தை அல்லாஹ் சதக்காவுல பைத்துல் மாலுடைய அமலில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். வெளியமான அல்லாஹ் நாயர்களே, பார்க்கிறோமா இல்லையா, கண் கூட நிறைய பாய்தாக்கல நிறைய பிரயோஜனங்கள் சமூகத்துல வாழக்கூடியவங்க கண்டிருக்கிறாங்க சதக்காவி மூலமாக. எனவே கொடுங்க கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பலாய் முசீபத்தை நீக்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் வானத்திலிருந்து பலாய இறக்கி கொண்டிருப்பான், முசீபத்துகள் இறங்கி கொண்டிருக்கும். யாரெல்லாம் சதக்கா கொடுக்கிறாங்களோ, எந்தெந்த ஊர்களில் சதக்காவுடைய அமல் இருக்குதோ, அல்லாஹ் சொல்லுவான் இந்த ஊர்ல சதக்காவுடைய அமல் இருக்குது, அந்த சோதனை அப்படி அங்க விரும்பாம எந்த மக்கள்ல இந்த சதக்கா இல்லாம பலாய் முசீபத்து இருக்குமோ அந்த பகுதிக்குள்ள சோதனைகள் இறக்குவதாக. அந்த அந்த சோதனை அப்படியே அல்லாஹ் இன்னும் இடத்துக்கு அனுப்பிடுக்கிறான். கண்ணியமான அல்லாஹ் நாடியார்களே, எனவே அல்லாஹுடைய சோதனைகள் எங்களுக்கு வராதிருக்கு. அல்லாஹ் எங்களுக்கு சதக்கா இந்த ஒரு அமலை வைத்துமாவுடைய அமலை தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஜகாத்துடைய பொருள் இருக்குது அவனுக்கு, ஜகாத்துடைய அவனுடைய செல்வம் இருக்குது, செல்வத்துல வருட வருடம் ஜகாத்தை பார்த்து கணக்கு கணக்கு பார்த்து ஜகாத்துடைய பொருளை கொடுக்கிறோனும் கொடுக்காம வச்சு கொண்டிருந்தா அவன் வெளியாக்க வேண்டிய பங்கு மட்டுமில்ல, அவன் இருக்கிற பணமும் ஹராமா. ஏழை எளிய மக்களுடைய ஹக்க வழியாக்க இல்லையா, அந்த எட்டு சாராவுடைய அமல் அந்த ஹக்க வழியாக்க இல்லையா, நிச்சயமா எங்களுக்கு இருக்கக்கூடிய பணமும் எங்களுக்கு நல்ல பணம் அல்ல. அவருடைய பணமும் கலந்து எங்களுடைய சொத்தும் எங்களுக்கு கேள்விக்குறியான சுத்தாய். நீங்க பார்க்கிறோமா இல்லையா, திடீர்ந்து அழிவுகள் வருகிறது. ஆனாவுடைய இந்த அமலை, ஜகாத்துடைய அமல்களை சரியான முறையில் கணக்கு பார்த்து செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் வராது. மலைகள் நேரத்துக்கு இறங்கு, சோதனைகள் வராது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சோதனைகளை கொடுப்பது எங்களுடைய அமலுடைய பலவீனத்தான். இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் மதுரமான சுத்தமான தண்ணீராக இறக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இன்னும் சொல்லுகின்றான், இறக்கக்கூடிய தண்ணீரை நாங்க ஒரு அளவோட தான் இறக்கிக் கொண்டிருக்கிறோம். அது அளவு கடந்து இறக்கிற இல்ல, அளவு கடந்து இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் இறக்கினால் எங்களுடைய பில்டிங் தாங்காது, எங்களுடைய குளம் தாங்காது, எங்களுடைய ஊரு தாங்காது. அதனால் அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்ணீரை அளவா தான் இறக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், நான் இறக்கக்கூடிய தண்ணீரை பூமியில ஆழத்துக்கள் போயிட்டான், இறக்கக்கூடிய தண்ணீர் ஒரு அளவுல இல்லாம அப்படியே பூமியில ஆழத்துக்கு போயிட்டா அதை ஊட்டெடுக்க செய்வதையா, நலனின் தோண்டி தண்ணி கிடைக்குமா, கிணறு தோண்டி தண்ணீர் கிடைக்குமா? எனவே கண்ணியமானவர்கள் எல்லாம் சொல்லுறான், இறக்கக்கூடிய தண்ணீரை அளவா நாங்க இறக்குறோம், இறக்கக்கூடிய தண்ணீரை ஒரு மிதத்துல ஒரு அளவுல வச்சிருக்கிறோம், இறக்கக்கூடிய தண்ணீரை சுத்தமா தான் இருக்கிறோம். அல்லாஹ் இன்னும் கேட்கிறான், இறக்குற தண்ணீரை உப்பு நீராக்கிட்டா உங்களால என்ன செய்யணும் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் இறக்கிற தண்ணீரை மதுரமான தண்ணீராக இறக்கிறார். கடல்ல விழுந்தால் உப்பு நீரா மாறுது, காணல விழுந்தால் ஊற்ற அதாவது அழுக்கான நீரா மாறுது, அதே போல குடிக்கக்கூடிய ஒரு கிணத்துல விழுந்தால் சுத்தமான நீரா மாறுது. அதனால் அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்ணீரை மதுரமான சுத்தமான தண்ணீரா இறக்கி கொண்டிருக்கிறார். மனிதனுடைய பாவங்கள் கூடினால் மனிதன் ஜக்காத்து கொடுக்க இல்லையா, மனிதன் சதக்கா கொடுக்க இல்லையா, மனிதன் மற்றவங்களை வாழ வைக்க இல்லையா? கண்ணியமானவர்களே, இதனூடாக அல்லாஹ் சோதனைகள் ஏற்படுத்துவார். பருவத்துக்கு பருவம் மழை பெய்யாது, எவ்வளவுதான் விவசாயம் செய்தாலும் விவசாயத்திலே போதிய அளவு விளைச்சல் கிடைக்காது, எவ்வளவுதான் வியாபாரம் செய்தாலும் அதனூடாக லாபத்தை பெற முடியாது. எனவே கண்ணியமான அல்லாஹ் நம்பியார்களே, இந்த சதக்காவுடைய அமல் இருக்குது, இதன் நூடாக அல்லாஹ் எங்களுக்கு அதிகமான கூலிகளை தருகிறார். ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் மிக முக்கியமாக இரண்டு துவா செய்கிறார்கள், ஒன்று துவா இன்னொன்று பதுவா. ஒரு மலக்கு சொல்கிறார், அல்லாஹுமா முன் ஹலவா, யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதிபகாரத்தை கொடு என்று ஒரு மலக்கு துவா செஞ்சு கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அந்த உலகத்துல சேரக்கூடிய படத்துல ஒரு சொற்பத்தை மற்றவங்களை வாழ வைப்பதற்காக கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதி புகார்த்த கொடு என்பதாக அந்த மலக்கு துவா செய்கிறார். இன்னும் ஒரு மலக்கு பதுவா செய்கிறார், அல்லாஹும் யாரெல்லாம் கொடுக்கலையோ பதுக்கி வைக்கிறாங்களோ என்னுடைய செல்வம் என்னுடைய சொத்து எப்படி என்று பிறரை வாழ வைக்காம இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவை கொடுப்பாயாக. அந்த அழிவு மழை இல்லாமல் வரலாம், அந்த அழிவு மழை கூடி வரலாம், அந்த அழிவு அனர்த்தங்கள் மூலமாக வரலாம். எனவே கண்ணியமானவர்களே, எனவே துவா செய்யக்கூடிய அந்த மலக்கூடிய துவாவிலே நாங்களும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், நீங்க எந்த ஒன்றை செலவழித்தால், நீங்க 10 ரூபாய் சிறிய ஒரு தொகையை செலவழித்தாலும் அதற்கு பிரதி உபகாரம் தராம அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹுடைய வாக்குறுதியை பாருங்க, நாங்க எவ்வளவுதான் செலவழித்தாலும் அதற்கு கூலி அதற்கு இரட்டிப்பு அதற்கு பிரதி உபகாரம் தராம அல்லாஹ் விட மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த அமலை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல ஏராளமாக எச்சரித்தார்கள், யாரெல்லாம் முடிச்சு போட்டு வைக்கிறாங்களோ பொருள்களை எண்ணி எண்ணி பேங்க்லையும் லாஸ்டிலையும் லொக்கு போட்டு முடிச்சு போட்டு வைக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு முடிச்சு போட்டுருவான். பேங்க் இருந்த பேங்க் அப்படியே எக்ஸாஸ் இல்லாம போயிடும், முகவர் இல்லாம போயிடும். அது மாத்திரமல்ல, யார் எண்ணி எண்ணி கொடுக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எண்ணித்தான் கொடுப்பான். கிள்ளி கிள்ளி கொடுக்கவானா, இந்த மக்களை வாழ வைப்பதற்கு அவங்க அள்ளி கொடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் அள்ளி தருவான். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் தடுத்து வைக்கிறாங்களோ அல்லாஹ் அவரு கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்வான் என்பதாக ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களே மனிதருக்கு ஆவணி செலவழியுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு செலவழிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு உணவு போடுவான். இந்த மனிதன் இந்த உலகத்துல வாழ்ற போது சராசரி சந்தர்ப்பத்துல ஒரு அவகாசம் கேட்பான் மனிதர்கள், மனிதர்கள் ஒரு அவகாசம் கேட்பார்கள். முக்கியமான ஒரு அவகாசம், என்ன அவகாசம் தான், இருக்கிற பொழுதுவாரத்துக்கு என்ன கொஞ்ச நேரம் அனுப்பியாள்னு கேட்பார். ஆனா அல்லாஹ் யாரையும் திருப்பி அனுப்புறல்ல, கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு, திருப்பி அனுப்புனா நான் பேச்சு செய்யற அமல் சொல்கிற அமல் அல்ல, நான் போய் செய்யற அமல் நோவு பிடிக்கிற அமல் அல்ல, நான் போய் செய்யற அமல் இருந்திரத்தை கொடுத்துட்டு வாரேன், மற்றவங்களை மகிழ வச்சுட்டு வாரேன், மற்றவங்களை கண்ணீரை தொடச்சிட்டு வாரேன், ஏழை எளிய மக்களை வாழ வச்சுட்டு வாரேன், பசியோட வாழக்கூடிய மக்கள் பசியை தீர்த்து விட்டு வாரேன். எனவே கொஞ்சம் அவகாசம் தாண்டி அல்லாஹ்விடத்துல கேட்பான். ஆனா அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லியார்களே, எனவே இந்த அமலின் நூலாக நாங்கள் சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதே போன்று வறிய வரிகள் கஷ்டமான வரிகள் வட்டி கடன்களை நாடக்கூடாது, வட்டி கடைகளின் பக்கம் செல்லக்கூடாதுக்காக இந்த பைத்துல் மால் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைய காலத்திலே இந்த பைத்துல் மாலினூடாக நிறைய சேவைகளை செய்யலாம். வழங்கலாம். அதிலே ஒன்று மாணவரின் கல்வியை மேம்படுத்த நிதி உதவிகளை வழங்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க, அந்த படிப்பை தொடர்ந்து கொள்ள இல்லாம மதரசாவை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, கிதாபுகளை வாங்கிக் கொள்ள இல்லாம மாச பீச கட்டி கொள்ள இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் மதரசாவில் நிற்கலாம். எத்தனையோ பேர் படிப்பை இடைநிலையில நிப்பாற்றுறாங்க. நிப்பாட்டத்துக்கு பின்னா நம்மளோட வாழ்க்கை என்ன இருக்கு கண்ணியமானவர்களே? அறவே படிக்காதவங்க பொது மக்கள் ஏதாவது ஒன்று கட்டுப்படுவாங்க. அரைவாசிய படிச்சுட்டு அரைவாசி படிச்சேன்டா அவங்களோட பித்துனா கூட, அரை அறிவு கொஞ்சம் அறிவு படிச்சா பித்துனா கூட. அதனால எங்களுடைய செல்வம் உரியவர்களுக்கு போய் சேர இல்லைண்டா கண்ணியமான அல்லாஹ் நடிகார்கள் அதன் நூடாக ஒரு சமுதாய உலகத்திலே பாதிக்கப்படுகிறார். அடுத்த விடயம் நோயாளிகளின் மருத்துவ செலவுகளுக்கான உதவுகள். இன்னைக்கு நிறைய நோயாளிகளை நம்ம பார்க்கிறோம், சமூகத்தில் சேவை செய்யக்கூடிய நல்ல அதாவது துறை சார்ந்தவர்கள் சில நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், சமூகத்துக்காக நிறைய பணி செய்கிறார்கள், ஆனால் அவருடைய நோய்களுக்குரிய மருத்துவத்தை செய்து கொள்ள முடியாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே வயிற்று மாதம் உருவாக்கப்பட்டு அதனோட செலவழிக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அங்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்துவான். அது மாத்திரமல்ல, அனாதை குழந்தைகளை பராமரித்தல், அதே போன்று அவர்களுடைய குடும்பங்களை பொறுப்படுத்தி அவர்களுக்கு நல்ல முறையிலே அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு மார்க்கத்தையும் கொடுத்து அவர்களை வளர்த்தல், இப்படிப்பட்ட பணிகளை செய்யலாம் கண்ணியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அதனோடு சேர்ந்து திருமண வயதை தாண்டி திருமணம் முடிக்க வசதியற்ற இளைஞர் யுவதிகள் நிறைய பேர் சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இனங்கெழுந்து அவர்களுக்கு உதவி அவர்களை நல்லவர்களாக வாழ வைக்கலாம். அனைவருக்கும் இஸ்லாம் போய் சேருகின்ற வகையிலே கல்வி கருத்தரங்களை, ஆன்மீக கருத்தரங்களை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட கருத்தரங்களை நடத்தி அவர்களை மார்க்கத்தின் பக்கம் ஆசை ஊட்டுதல். அதே போன்று குறிப்பாக இந்த இளைஞர் சமுதாயத்தை இலக்கு வைத்து இன்று நவீன வழிகட்ட சிந்தனைகள் அப்படியே புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலத்திலே வாழ்கின்றோம். இந்த வாலிபம் சாதிக்கக்கூடிய ஒரு வயது கண்ணியமான அல்லாஹ் நல்லவர்களே, சஹாபாக்கள் சாதித்த வயது, சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் தெரிவு செய்கின்ற வயதில்லை வாலிபம் தான். அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள், யுத்தத்துக்கு தளபதியா அனுப்பியவர்கள் வாலிபர்கள், சொல்லல்லாஹோ அலைவசருடைய வகை எழுதக்கூடியவர்கள் வாலிபர்கள், சொல்லல்லாஹோ அலைவச அவர்கள் பணிவிடை செய்தவர்கள் வாலிபர்கள். எனவே கண்ணியமானவர்கள் இந்த வாலிபர்கள் வாலிபர்களுக்காக வேண்டிய ஆன்மீக சொற்பொழிவுகள், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டு அவர்களை மார்க்கத்துக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாயம் என்ன செய்கிறது? வாலிபர்களை அரசியல் காலம் வந்துவிட்டால் ஏதோ கடைக்கு போடுகின்ற கருவப்போட இடையை போன்று பயன்படுத்தி கொண்டு அப்படியே வீட்டுகின்ற காலம், தேர்தல் முடிந்ததுக்கு பின்னால் அவரை கைவிடுகின்ற காலத்தில் இருக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, தனவந்தர்களே, பொறுப்புதாரிகளே, எல்லோரிடத்திலும் அன்பாகவும் இரக்கமாகவும் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த பைசூர் மாதிரியுடாக துறை சார்ந்தவர்கள், வசதி உள்ளவர்கள், வாலிபர்கள் அத்தனை பேரும் உள்ளடக்கி பைசூர் மாதிரி ஒரு கிராமத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஏனைய ஊர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களும் எங்களுடைய முன்னுதாரணத்தை பெற்று ஆரம்பிக்கின்ற அளவுக்கு நாம் உருவாக்க வேண்டும். அண்மையில மிக முக்கியமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட போது நாம் சில வைத்தூர் மாறி நூடாக செய்த நிறைய சேவைகளை சமூகத்திலே எடுத்து சொன்ன ஒரு விஷய ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டேன். அந்த வகையிலே மிக முக்கியமான ஒரு இலங்கையிலே பேசிட்டு பெற்ற ஒரு வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலை என்ற ஒரு முஸ்லீம் கிராமத்துக்கு ஜனாதாக்களை எடுத்து செல்வதற்காக வேண்டி அதாவது வாகனத்தை ஏற்பாடு செய்து வைத்தூர் மாறாக பணம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய அரசாங்க வைத்தியசாலைகளிலே சில நேர உணவுகளை கொடுப்பதற்காக முஸ்லிம் சகோதரர்கள் பைத்துல் மாலாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ் நம்பியார்களே, இந்த உலகத்திலே நாம் பிறந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு என்ற ஒரு தெரு இருக்கிறது, சொல்வதற்கு ஒரு மஸ்ஜித் இருக்குது, நாங்க கட்டை இல்ல, எங்க வாப்பா அம்மா கட்டை இல்ல, யாரோ ஒரு சமுதாயம் கட்டி போட்ட பள்ளி நாங்க சொல்கிறோம், யாரோ ஒரு சமுதாயம் கட்டி போட்ட மதரசா நாங்க ஓதுகிறோம், யாரோ ஒரு சமுதாயம் கட்டி போட்ட அதாவது பாடசாலை அதையும் நாங்க படிக்கிறோம், நானும் நீங்களும் அதற்கு என்ன தேவை செஞ்சிருக்கோம், நான் நீங்கள் அதை பாதுகாப்பதற்காக வேண்டி அதை வளர்ப்பதற்காக வேண்டி அந்த இடத்திலே இருந்து கொண்டு சமூகத்தை நல்ல வழியிலே விட்டுச் செல்வதற்காக வேண்டி எங்களுடைய கால நேரங்கள் எங்களுடைய செல்வங்கள் இவைகள் எதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம்? எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, இந்த சொத்து செல்வத்தின் ஊடாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா இந்த பைத்துல் மாலை தெளிவான முறையில் விளங்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் இன்னும் எங்களை கபூல் செய்ய வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, இந்த பைத்துல் மாலுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். இதற்கு பின்னாலும் விரைந்து விரைந்து செய்யக்கூடிய இந்த அமலை விட்டுவிட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகள். நாளை மறுமையிலே கை சேதப்பட்டு சக்கராத்திலே கை சேதப்பட்டு எந்த அவகாசமும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் சொல்லப்பட்ட விடயத்தை உடனே அமல் செய்வோம். சொல்லப்பட்ட விடயத்தை தாமதிக்காமல் நிச்சயமாக அமல் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவார். எனவே இந்த பைத்துல் மாலினூராக ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை போக்குவோம். வறிய மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவோம். வசதியற்ற எத்தனையோ யுவதிகள் இளைஞர்களுக்கு வாழ்வு கொடுப்போம். ஆன்மீக துறையிலே முஸ்லிம்களை நல்ல முறையிலே வழி நடத்துவோம். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹுத்தாலா உங்கள் பைத்துல் மாலை வளர்க்கக்கூடிய பைத்துல் மாலை உருவாக்கக்கூடிய நல்ல கூட்டத்திலே மல்லாரையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் ஒரு சுபர்த்தமான நல்ல மலாக இதை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இதை தாமதிக்காமல் மிக விரைவிலே கிராமம் கிராமமாக இந்த பைத்துல் மாலை உருவாக்கக்கூடிய நல்ல கூட்டத்திலே அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த செய்தி யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்களும் அவருடைய கிராம சந்தோஷப்படுத்தக்கூடிய நாளைய மறுமையிலும் இந்த சொத்து செல்வம் தோற்கத்திலேயே அந்தஸ்தை கூட்டக்கூடிய சொத்து செல்வம் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் அந்த சொத்து செல்வத்தினூடாக எங்கள் எல்லோருடைய சக்கராத்திலே தட்டு தந்துடுவாயாக. கெட்ட மரணங்களை விட்டும் இந்த சொத்து செல்வத்தினூடாக எங்களை பாதுகாத்துடுவாயாக. நல்ல மௌத்த தந்துடுவாயாக. மறுமையில எங்கள் எல்லாருக்கும் வெளிச்சத்தை தந்துடுவாயாக. இருள தந்து விடாமல் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் கபூல் செய்து கொள்வாயாக. வயோதிகர்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாலிபர்களை கபூல் செய்து கொள்வாயாக. தனவந்தர்களை கபூல் செய்து கொள்வாயாக. பொறுப்புதாரிகளை கபூல் உருவாகக்கூடிய நல்ல கூட்டத்தில் தங்குமிடமாக ஆகக்கூடிய நல்ல மக்களாக அனைவரை கபூல் செய்வாயாக. இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிடுவாயாக. எம் அனைவரை கபூல் செய்ய உனக்கு பொருத்தமாக ஆக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன் வா.